Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் திருக்குமரணவர்களே.
வணக்கம்.
ஒரு கூர்வாளின் நிழலில் என்ற நூலை முழுவதுமாக வாசித்திருப்பீர்கள். அந்த நூலை ஒரு எழுத்தாளராக, ஒரு வாசகராக எப்படி பார்க்கிறீர்கள்?
தமிழினி அக்காவின் கவிதைகள் அல்லது அவரோட படைப்புகளுடைய கடந்த காலங்களை மிகவும் தெரிந்தவன் என்ற வகையில் தனியே வெறும் ஒரு பக்க பார்வையை அவர் பார்த்திருப்பார் என்பதை என்னால் நம்ப முடியாமல் இருந்தது. அதோட மிகவும் தவறான தகவல்கள், அதாவது மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த ஒருவர், உலக போராட்டங்கள், உலகத்தில் தேசங்கள் எப்படி கட்டி அமைக்கப்பட்டன, இப்படியாக ஒரு இரண்டாம் உலக போர் நடந்த போது அல்லது உலகில் போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற போது, தேசங்களை கட்டி எழுப்புகின்ற போது எப்படி எல்லோரும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், எப்படி எல்லோரும் இணைந்து போராடினார்கள் என்கின்ற எல்லாம் தெரிந்த அவர், எதுவுமே தெரியாதது போல் ஒரு மிக சாதாரண ஒரு அவலை பெண்ணாக அவர் பேசியிருப்பாரா என்கின்ற மிக ஒரு கவலை எனக்குள் இருந்தது. நான் எனக்கு ஒரு மிக உறுதியாக நான் சொல்வேன், இந்த ஒரு வாழ்க்கையை இந்த விடுதலை போராட்டத்துக்காக கொடுத்த ஒருவரை மிக இலகுவாக அவர் துரோகி அப்படியே இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி தூக்கி எறிந்து என்னால் முடியவில்லை. முள்ளிவாய்க்கால் முடியும் மட்டும் தமிழினி என்ற ஒரு விடுதலை புலி உறுப்பினர் எவ்வாறு செயற்பட்டார், எவ்வளவு உறுதியாக செயற்பட்டார், கடைசி நேரங்களில் கூட போராளிகளை போராட்டங்களில் இணைப்பதற்கு எவ்வளவு எல்லோரிலும் கூட மிகவும் முன்னின்று அவ்வளவு பேரும் இயக்கத்தில் இணைத்த அவ்வளவு பொறுப்பு கூறத்தக்க அவர் எப்படி அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் நின்று தான் ஒரு பொது ஆளாகவும் எல்லா பிள்ளையும் ஒருவர் செய்ததாகவும் எப்படி அவரால் சொல்ல முடிந்தது என்பதுதான் எனக்கு நம்ப முடியாமல் இருந்தது.
அவருடைய எழுத்துக்களை நன்றாக அறிந்தவர் என்று சொன்னீர்கள். இந்த நூல் அவரது எழுத்துக்களில் இருந்து எப்படி மாறுபடுகிறது என்று சொல்லுங்கள்.
அதாவது அவர் கடைசியாக எழுதிய கவிதைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா மொழி நடை அல்லது அவருடைய எழுத்துக்களில் கையாண்ட மொழி நடை, அவருடைய கவிதைகள் மனவிரக்தி இருந்தது, தோற்று போனோம் என்றது எல்லாரிடம் இருக்கிறது தான். ஆனால் அதில் ஒரு உறுதி இருக்கும், அதில் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்பார்கள். இதில் வந்து எந்த ஒரு நியாயமுமே, இதே நியாயம் இல்லாதது போராட்டம், நாங்கள் பிழை விட்டோம். இந்த குருவாளின் நிலையில் பார்த்தீங்க என்றால் அடிக்கடி ஒரு சொல்லை பயன்படுத்துவார், நாங்கள் வெற்றி என்கின்ற மயக்கத்தில் இருந்தோம் என்று பல இடங்களில் திருப்ப 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 அதை சொல்வார். நான் ஒன்று சொல்ல விரும்புவேன், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் மிக இரண்டு மாதங்கள் முன்னர் பேசும்போது சொல்லியிருந்தார், புலிகள் பலமாக இருந்த போது அவர்கள் தங்களுக்கு ஒரு தனி நாடு, ஒரு பெரிய அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் கேட்டார்கள். ஆனால் புலிகள் தோற்கடிக்கப்பட்டு பலம் இல்லாத இந்த ஒரு நேரத்தில் தமிழ் மக்கள் இவ்வளவு அதிகாரங்களை கேட்பது தவறு என்று சொல்லி சந்திரிகா அவர்கள் பேசியிருந்தார்கள். அப்ப எல்லோருக்குமே தெரியும், புலிகள் பலமாக இருந்தபடியால் தான் உலகமும் இத்தனை அரசியல் சக்திகளும் எல்லோருமே அங்கு தேடி வந்தார்கள் என்று தெரியும். இல்லை என்றால் யாருமே தேடி அந்தரத்துக்கு வந்திருக்க தேவையில்லை, 21 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்க தேவையில்லை. ஆனால் இவ்வளவு அது காரணம் அவர்கள் இருந்த பலம், ஆனால் அது வெற்றி மயக்கம், வெற்றி மயக்கம் எல்லாமே ஒரு சும்மா ஒரு மயக்கம் தானே தவிர உண்மை அல்ல என்கின்ற துணியில் தான் அவருடைய முழு படைப்புமே அதில் இருந்தது. அந்த எழுத்துக்களை வைத்து பார்க்கும் போது இதை தமிழினி அக்கா உதாரணமா பாத்தீங்கன்னா, இதை வச்சு நான் சொல்றேன்டா, எல்லாம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு ரொம்ப அரசியல் படித்த ஒரு அரசியல் பொறுப்பாளராக இருந்தவருக்கு இந்த அரசியல், அதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பா அமெரிக்கா விடுதலை புலிகளை அழைப்பதற்கு தயாராக இருந்தார்கள், ஆசனங்களும் கூட பதிவு செய்யப்பட்டு விட்டன. ஆனால் புலிகள் தலைமை வந்து ரொம்ப இறுக்கமாக புலிகளின் தலைமை இருந்தது, தலைவர் தனது வழக்கமான இறுக்கத்துடன் இலங்கை அரசுக்கும் மேற்குலகுக்கும் அதிருப்தி தரக்கூடிய முடிவுகளை எடுக்க தொடங்கினார் என்று சொல்லியிருப்பார். உண்மையிலேயே அதிருப்தி தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தையில மன்னர்ல மெல்லி அண்ணன் இந்த தலையை வெட்டினது யாரு? அப்ப புலிகள் ஒன்னும் செய்யல, தலையை வெட்டி கையில கொண்டிருந்தாங்க. அவ்வளவு யுத்த ஒப்பந்தங்களை மீறினது பற்றி, இலங்கை அரசு மீறினது பற்றி ஒரு வார்த்தை இல்லை. விடுதலை புலிகள் பலமாக ஆயுதங்களுடன் போராடி கொண்டிருக்கும் போது தடை செய்யாத ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு எழுத்து போட்டு புலிகளை தடை செய்கிறார்கள். நியூயார்க்குக்கு வந்துட்டு இலங்கை அரசின் பிரதிநிதிகள் போய்விட்டார்கள், புலிகள் போக முடியாது. என்றால் அமெரிக்கா என்ற உள்நாட்டு சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்காவுக்கு போக முடியாது. இது எல்லோருக்கும் சிறந்த பொது அறிவு. அமெரிக்கா வேண்டும் என்றே தடை செய்து விட்டு எப்படி புலிகள் போக முடியும்? அமெரிக்கா அறிவித்து விட்டது புலிகள் வர முடியாது, புலிகள் தடை என்று அதை அவர் பல இடங்களில் பேசி இருக்கிறார். எனக்கு என்றால் அவரோட பேச்சு, நீங்கள் அந்த கடைசி இரண்டாயிரத்தி ஆண்டுகள் எல்லாம் சமாதான இதில் பங்கு பெற்றிருக்கிறோம், அதன் பிறகு பல மேடைகளில் எல்லாம் பேசும்போது சர்வதேசம் ஜோகி அண்ணன் ஒரு ஸ்பீச் வந்த 2006 எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து அவன் நிக்கிறான், அந்த மீட்டிங்ல அவன் இருக்கிறான், எப்படி திட்டமிட்டு உலகம் பந்தங்களை இதுக்கு கொண்டு வந்தது, எப்படி எங்களை பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டு எங்களுக்கு எங்கள்கிட்ட இந்த உடைத்து போட்டு எப்படி எங்களை பலவீனப்படுத்திட்டு எங்களை அழிக்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன் சொல்லி மிக தெளிவா அவ பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். முக்கியமா இன்னொன்று சொல்லுவோம், இதுல கண்டிப்பா அந்த கிழக்கு போராளிகள் உடைந்ததை பற்றி சொல்லியிருப்பார். கிழக்கு மாகாண போராளிகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கை என்ற பெயரிலான சகோதர யுத்தம் என்றொரு பெயரை பயன்படுத்தியிருப்பார். உண்மையில அந்த அங்க இருக்கிற போராளிகள் இழக்க விரும்பாமல் தொடர்ச்சியாக இங்கிருந்து புலிகள் பேசிக் கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரம் இறந்து போன மாமனிதர் டி சிவராம் கருணாக்களின் கடிதத்தை எல்லோரும் படித்திருப்பார்கள். கிழக்கு மாகாணத்தின் முக்கியமான ஒரு போராளி நீலண்ணையும் அவரோட போன அஞ்சு பேரும் கருணாவோடு நேர பேசி போய் ஒரு சமாதானம் பேசுறதுக்காக போனார்கள். இது தமிழ்நியாக்காக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். போன ஆறு பேரையும் கையை பின் கட்டி ஆடைகள் இல்லாமல் மிக கொடூரமாக துன்புறுத்தி கண்களை தோண்டி படுகொலை செய்த பிறகுதான் புலிகள் வந்து அடிக்க போனார்கள். வேற வழி இல்லாமல் அதுவும் ஒரு கிழக்கில இருந்த சில பேர் தான் வந்து இங்கால வந்தாண்டி இல்ல, சில பேர் இல்ல, எல்லாருமே இங்கால தான் வந்தார்கள். கருணா விட்டு கருணாவோட போனவர் கொஞ்சம் பேர் தான். மாத்தையா பற்றி சொல்லும் போதும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும், கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். அதுதான் அது தொடர்பான பொம்பளை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு உண்மையா நடந்தது என்னன்ற வகுப்பு கூடி எடுத்திருக்கிறார். எப்படி அவர் உள்வாங்கப்பட்டவர், எப்படி மாத்தியா, எல்லாமே சந்தேகமா, இதையுமே உறுதியா சொல்லாம, அதாவது இது நல்ல வசனமா சொல்லுவா, ஒருவருக்கு தண்டனை இதுதான் என்று இயக்கம் தீர்மானித்து விட்டால் அவர் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டுகள், அந்த சொல்ல நீங்க கவனமா பார்க்கணும், அவர் மீது குற்றச்சாட்டுகள் அண்டில்ல, சாட்டப்படும் குற்றச்சாட்டுகள், தலைவருக்கு எதிரான சதி, நிதி மோசடி, பாலியல் குற்றம், ஆரம்பத்தில் மாட்டுக்கிறத தரச்சு இப்படித்தான் என்று சொல்றார். ஏன்னா இந்திய நாமி வந்திருந்த போது மிகவும் நகைச்சுவை, இந்திய நாமி வந்திருந்த போது இந்திய நாமி வந்து பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணது என்று சொல்லி கேள்விப்பட்டான் நடந்ததோ தெரியாது என்று சொல்றார். அது உலகத்துக்கே தெரியும் இந்திய நாமி என்ன செய்யறான். அதை கூடி சொல்ல திராணி இல்லாமல் தமிழ்நியக்கா இருப்பாவா? தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு இந்த விடுதலை போராட்டத்தையும் அதன் தலைமையையும் குறிப்பாக புலனாய்வுத்துறை பொட்டு அம்மானையும் அவர் குறிப்பாக அந்த அமைப்பை மட்டும் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் புலனாய்வுத்துறையை தாக்குகின்ற அந்த அது இதைத்தான் அதோட விதுஷா அக்கா வந்து ஒரு இடத்துல சொன்னதாக அவர் சொல்லியிருப்பார். பொட்டம்மானை பற்றி மிக குறைவாக சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார். கட்டளை தளபதி இலகாப்ப கனவே இருந்தவர், கடைசி மட்டும் சொன்ன மண்ணே இருந்தவர், பானு இருந்தது, அதுக்கு பிறகு ஜெயம் இருந்தது, ஜெயாத்தன் இருந்தது, ராம் இருந்தது, நகுலன் இருந்தது, இப்படி பெரிய தளபதிகள் எல்லாரும் இருந்தார்கள். அவ்வளவு எல்லாம் கட்டளை தளபதிகள், ராணுவ கட்டளை தளபதிகள் குடல் கொடுக்கறது, கொமாண்டிங் கொடுக்கறதுன்றது வேற, அதுக்குள்ள வந்து பொட்டம்மான் ரெண்டு அவரை வந்துட்டு விளங்காமல் செய்கிறார் என்று விதுஷா அக்கா அந்த இடத்தில் பேசினார்ன்றது எல்லாம் அது ரெண்டா விதுஷா அக்காவோட பக்கத்தில் நின்ற கான பிள்ளைகள் என்று உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சொல்லும் போது அப்படி எதுவுமே இல்லை, இது பொய் என்று சொல்கிறார்கள். அதை விட இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு தமிழ்நீக்க மெயினா அதுல வந்துட்டு முற்றுமுழுதாக சொல்லப்பட்டிருப்ப சொல்ல முனைந்திருப்பது என்னவென்றால் அவர் எப்படி இயக்கத்துல சேர்ந்தார், அது எப்படி போறாங்க, மகளிர் படையணி எப்படி உருவாக்கப்பட்டது, சுதந்திர பறவைகள் எப்படி உருவாக்கப்பட்டது, அதெல்லாம் முக்கியமான தகவல்கள் அதில் இருக்கின்றன. மகளிர் படையணியை வெற்றி அது பாக்குறேன்னா குறிப்பிட்ட தன்னோடு சேர்ந்த நண்பிகள் தொடர்பாக அதெல்லாம் சொல்லி கொண்டு வரார். ஆனால் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்ற அவர் அந்த இசைப்பிரியான கணவரை சந்திச்சதை பற்றி ஒரு இடத்துல சொல்றார். ஆனா எந்த ஒரு இடத்திலும் மறந்து போயும் இசைப்பிரியா அது அவ உயிரோட இருந்ததப்ப இசைப்பிரியா அந்த ஸ்டோரி வந்து இந்த உலக அளவுல மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உலகம் தண்டப்படும் உலகம் எல்லா இடமும் பேசப்படுது. ஆனால் எல்லாத்துக்கும் பரிதாபப்படுகின்றவர் இசைப்பிரியாவின் கணவரை பற்றி சொல்கின்றவர். இசைப்பிரியா பற்றி அது இவள் இப்படி துன்புறுத்தி கொல்லப்பட்டால் அல்லது பாலியல் சித்திரவதைக்கு உட்படி கொண்படுத்தால் ஒரு வார்த்தை இல்லை. அப்ப அந்த விதத்துல தன்னுடைய போராட்ட வரலாறு தொடர் மகளிர் இது தொடர்பாக அவர் வந்து கூட அநேகமாக அவர் கவிதை தான் எழுதி கொண்டிருந்தவர் என்று கேள்விப்பட்டான். மகளிர் அமைப்பு தொடர்பாக விடுதலை புலிகள் மகளிர் தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு தலைவர் வெட்டி எல்லாம் அவர் சொல்லும் போது அல்லது நெருக்கமான நண்பர்களோடு எல்லாம் முகநூலில் உரையாடி இருக்கிறார். கொஞ்சம் ரெண்டு மூணு மாதங்களை கூட உரையாடும் போது எந்த ஒரு இடத்திலுமே அவர் வந்து தலைமையை மிக இப்படி இந்த புத்தகத்தில் அவர் சித்தரித்திருப்பது போல ஒரு வார்த்தை கூடி அவர் பயன்படுத்தி இருக்கவில்லை. ஆதாரங்கள் இருக்கிறது அவர் அப்படியான எந்த ஒரு வார்த்தையும். சோ நீங்கள் ஒரு படைப்பாளியின் படைப்புகளை பார்க்கும் போது அவருடைய மனநிலை எப்படியானது என்று புரிந்து கொள்ளலாம். அவருடைய கவிதைகளில் எல்லாம் எடுத்து போரடிக்கும் கருவி எல்லாம் எழுதி இருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு, ஒரு இது, ஒரு இழப்பு, எல்லாம் இழந்து போனமே என்ற ஒரு கவலை இருக்கே தவிர இந்த விடுதலை போராட்டமே தேவையற்றது, இந்த தலைமை ஒரு அறிவில்லாதது என்று எந்த இடத்திலும் அப்படி ஒரு இது வரக்கூடிய மாதிரி அவர் செய்ததில்லை. அதனாலதான் என்னால இந்த இதை வந்துட்டு நம்ப முடியாம இருக்குது.
இறுதியாக, புனர்வாழ்வை முடித்த பிறகு தமிழினி அவர்கள் இந்த நூலை எழுதியதாகவும், போரின் பின் அவரது சிந்தனையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அவர் இந்த நூலை எழுதியதாக அவரது கணவர் உட்பட இந்த நூலை ஆதரிப்பவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது புனர்வாழ்வை பொறுத்தமட்டில நான் எப்படி இதை பாக்குறேன், அவர் ஆள் அடக்கண்டு டிசாஸ்டர் பண்ணாம நான் எப்படி பாக்குறேன்டா, புனர்வாழ்வில் அவ வந்து எனக்கு தெரிய மெட்டாக்கள் மாதிரி இப்ப சித்திரவத முகாமண்டோ விசாரணையண்டா என்னண்டோ தெரியாதால் நான் கிடையாது. அப்ப எல்லாத்தையும் கடந்து வந்தவன் என்ற ஒரு பேர்ல ஒரு ஒரு விசாரணை வந்து எப்படி இருக்கும், ஒரு விசாரணை ஏண்டா எப்படி செய்வாங்க அண்ட் எல்லாம் தெரியும் எனக்கு. அப்ப அந்த விதத்துல தன்னை விசாரிச்ச மட்டும் மிகவும் திருப்ப திருப்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா, மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். ஒரு அடி ஒடி படையல தாய் போல இருந்தார்கள். அந்த புனர்வாழ்வில் இருந்து வந்த யாருமே தங்களை தாய் போல பார்த்தார்கள் என்று தமிழினியை தவிர யாரும் சொன்னதில்லை. ஆயிரக்கணக்கில் புனர்வாழ்வு முகாமில் இருந்து வந்திருக்கிறார்கள், வந்த யாருமே தாய் போல பார்த்தார்கள் என்று சொல்லவில்லை. அதை விட புனர்வாழ்வு முகாமில் கை செய்யப்பட்டு கொண்டு போன போது கூட அவை வந்துட்டு கேவலமா காய்ச்சது தமிழ் படிகள் என்றுதான் அவர் சொல்றார். சிங்கள இராணுவத்தை சொல்லல, முற்று முழுதாகவே எந்த ஒரு இடத்திலும் இனப்படுகொலை என்றோ போர்க்குற்றம் என்றோ பயன்படுத்தல. முடிவில் நான் அந்த கணவற்ற உரையாடல கேட்டு நான் சொல்றேன் என்னென்றால், தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்துக்காக குரல் கொடுத்த சிங்கள தோழர்கள் பெரும்பாலானவர்கள், 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள், ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளிக்கிட்டு வெளிநாடுகள்லாம் தஞ்சம் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு எல்லாம் பேசும்போது யாருக்குமே இது பற்றின அபிப்பிராயம் இல்லை. அப்படியொரு நிலையில் இவர் தன்னுடைய சிங்கள நண்பர்களை, வெளிநாட்டில் இருந்த ஒருவர் தன்னுடைய சிங்கள நண்பர்களை வைத்து வெளியிடப் போறார் என்று சொன்னால், வெளிவரும்போது இதெல்லாம் யார் எதற்கு என்றது எல்லாம் சேர்ந்து வெளிவரும் என்றபடியால் அதுவரை அன்று எல்லா உண்மையும் தெரியும், அதுவரை காத்திருப்போம். ஆனால் புனர்வாழ்வில் ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அதுல நீங்க சொல்லப்படும், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா புனர்வாழ்வில இவர்கிட்ட வந்து மாணவர்கள் கேள்வி கேட்க முனைகிறதாகவும் கேட்கும் போது அவர்கள் வந்து சொல்லிடுமாம் என்னென்றால், இல்ல பழசுகளை வந்தொன்னும் கேட்க வேண்டாம் அது முடிஞ்சுது என்று சொல்றதாகவும் அவர் சொல்லுவார். கடந்த காலத்தை மீட்க கூடாது என்பதுதான் புனர்வாழ்வு. அதாவது வரலாற்றை நினைவுகளை அழித்தல் என்பதுதான் புனர்வாழ்வு. அதாவது இனி ஒரு காலத்தில் விடுதலை போராட்டமோ எதுவுமே வந்துடக்கூடாது. இப்படி எழுதக்கூடிய படைப்பாளிகளை அவர்கள் பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து எழுதுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மிகவும் அழுத்தமான ஒரு நிலையில் தான், கூர்வாளின் நிழலில் தான் இதை அவரை விட்டு இதனை எழுதுவித்திருக்கலாம் என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன்.
மிக நன்றி திருக்குமரன் அவர்களே, உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி.
You're listening to SBS Radio, 40 years and counting.